ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் தத் உபகாரிணி சாரீரக சூத்ராதீனி ச அஸ்ய வேதாந்த பிரகரணத்வாத் ததீயைஹி ஏவ அனுபந்தைஹி தத் வத்தா சித்தேஹே நதே பிரதக் ஆலோசனியாஹ தத்ர அனுபந்தோ நாம அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி. வேதாந்தோ நாம மூணாவது பாகத்துல சொல்றாரு வேதாந்தோ நாம. இந்த வேதாந்தம் வேதாந்தம் வேதாந்த சாரம் வேதாந்த சாரம் வேதாந்த சாரம் தான் செய்ய போறோம், வேதாந்த சாரம் தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பயம் இருந்துட்டே இருக்கீங்களே, என்னது இந்த வேதாந்த சாரம்? சாரம் அப்படிங்கிறது அதனுடைய எசன்ஸ், அதனுடைய தமிழ்லயும் சாரம்ங்கிற பிரயோகம் இருக்கு. சாரம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இப்ப கைவல்லி நம்மளை தத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிச்சுனா, 300 குடங்களில் கடைந்து வைத்தார் குறவர்கள் மேலோர், கடந்தெடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை, கடந்து எடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த கடைஞ்சி எடுக்கிற அந்த வெண்ணெய் தான் நவநீதம் சொல்லப்படுறது. நவநீதம் அப்படின்னா வெண்ணெய். அந்த வெண்ணெய நான் எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி அந்த சாரத்தை வேதாந்த வேதத்துல சொல்லப்பட்டதோடைய சாரமானது வேதாந்தம், அந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்ட சாரத்தை நான் எடுத்து கொடுக்கறேன், வேதாந்தத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்தத்துடைய சாரத்தை நான் கொடுக்கறேன், அதுலயும் முக்கியமானது இது, அந்த கிரமத்துல நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறார். வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, வேதாந்தம் சித்தாந்தம் இதுல பெரிய கன்ஃபியூஷன், ஒவ்வொரு தடவை நான் இதை நான் தெளிவு பண்ணிட்டு நான் போகணும். வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நிறைய பாட்டு கேட்டதுனால நமக்கு வேதாந்தம்னா என்ன சித்தாந்தம்னா என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியும். தெளிவாய் புரிந்ததே வேதாந்தம், தெளிவின்றி தெளிவாய் தெரிந்தது சித்தாந்தம், தெளிவின்றி போனால் வேதாந்தம். முடிஞ்சு போச்சு கதை. அப்பா, தெளிவு இல்லாம இருக்கிறது தான் வேதாந்தம். இப்ப இந்த தெளிவு இல்லாத எதுக்கு படிக்கணும்? வேதாந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வேதத்தின் அந்தம், வேதத்தின் முடிவு. வேதத்தின் முடிவு அப்படின்னு சொல்லி சொன்னா சாரம் அப்படின்னு எடுத்துக்கணும், வேதத்தினுடைய சாரம். வேதத்தினுடைய முடிவு அப்படின்னா வேதத்தினுடைய லாஸ்ட் பேஜ எடுத்து பார்த்தோம்னா வேதாந்தம் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. வேதம்னு சொல்லி சொன்னா என்ன, மந்திர பிராமணயோர் வேத நாமதேயம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மந்திர பிராமணயோர் வேத நாமதேயம், மந்திர பாகத்துக்கும் பிராமண பாகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வேதம் அப்படின்னு பேரு. மந்திரம் பிளஸ் பிராமணம் ஈக்குவல் டு வேதம். மந்திரமான பாகம் சம்ஹிதா பாகம்னு சொல்றது, பிராமண பாகம் அதுக்கு விளக்கமான பாகம். பிராமண பாகம்ங்கிறது சம்ஹிதா பாகம்னு சொல்லப்படுற மந்திர பாகத்துக்கு விளக்கம். அப்படிப்பட்ட இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வேதம்னு சொல்றது. வேதம்ங்கிறது எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி அங்கேயும் பெரிய விசாரணை நடக்கும். வேதாவை அனந்தாகா, நாலு வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். கேட்ட உடனே நாலு வேதம் அப்படிமா, என்னடா வேதம் சொல்லிடா பாப்போம் அப்படின்னா, ரிக் வேதம், யஜுர் வேதம், அப்புறம் மூணாவது வேதம் என்னது, சரி அதர வேதம், அப்புறம் சாம வேதம். இப்போ ரிக் வேதம், எதிர்வேதமா இருக்கட்டும், எஜிர் வேதமா இருக்கட்டும், சாம வேதம், அசர வேதம், இந்த நாலு வேதத்தை தான் இவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். இந்த நாலாவது ரெண்டாவது எஜிர்வேதம் சொன்னதுல கூட கிருஷ்ண எஜிர்வேதம் சுக்ல எஜிர்வேதம் ரெண்டு பாகம் நமக்கு தெரிஞ்சே இருக்கு. இப்ப அஞ்சாயிரத்து வேதம். அதே மாதிரி ஒவ்வொரு வேதத்திலையும் ஷாக்கா பலது. எஜிர்வேதத்துல எடுத்துருங்க கடஷாக்கா அப்படிமா, இன்னொன்னு தைத்திரிய சாக்கா அப்படிமா. சாக்கா அப்படின்னா கிளை, கிளையானது பலது. அந்த வேதத்தினை உச்சாரம் பண்ற முறை பலது, வேத பாகமானது பலது. அப்படி வேதாவை அனந்தாகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, வேதமானது பலது அப்படின்னு. நமக்கு இன்னைக்கு இருக்கிறது பலதும் லுப்தமாயி லோபம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதர்ஷனம் லோபா நமக்கு தெரியும், லுப்தம்னா என்னன்னு தெரியும், மறைந்து போயாச்சு, பல விஷயங்கள் மறைஞ்சு போயாச்சு. மறைஞ்சு போயாச்சு அப்படின்னு தான் சொன்னேனே தவிர அழிஞ்சு போயாச்சுன்னு சொல்லல. ஞானமானது அழியவே முடியாது, ஞானம் இருக்கு, நமக்கு வெளிப்படையா தெரியல, அவ்வளவுதான். தெரியாத ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா இதே வேதம் அடுத்த சிருஷ்டியில திருப்பி வர்றது. தாதா யதாபூர்வம் அகல்பயன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, சிருஷ்டி பண்ற அந்த தாதா த்ரு தாரணை யார் தாங்குவாரோ அவர் என்ன பண்ணாரு, யதாபூர்வம் முன்னாடி இருந்த மாதிரி, முன்னாடி இருந்த மாதிரினா போன சிருஷ்டியில எப்படி இருந்ததோ அதே மாதிரி அகல்பயன், அப்படியே அகல்பயத்து அகல்பயன் சிருஷ்டி பண்ணார், அதே மாதிரி பண்ணினார். எல்லா பாகத்தையும் அவருடைய மூச்சு காத்துலேருந்து ஒரு வேதம் எஜிர்வேதம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது. என்ன அர்த்தம், அனாவசியமா ஒரு அனாயாசமாக முயற்சியே இல்லாம தானாவே வர்றது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த வேதமானது அழிஞ்சிருந்ததுன்னா அவரால் வெளியில கொண்டு வர முடியாது. அந்த சிருஷ்டிகர்த்தாவனால வெளியில கொண்டு வர முடியாது. அதனால வேதம் அழியறது இல்ல, ஞானம் அழிய முடியாது. ஞானம் மறைஞ்சிருக்கலாம், மறைஞ்சிருக்கிற ஞானத்தை தான் நான் வந்து வெளியில கொண்டு வர முயற்சி பண்றேன். உங்க அன்னைக்கு அங்க பார்த்தோமே அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தோமா பண்ணினோமா? பார்த்தோங்கிறது அனுபவம், அனுபவங்கிறது புத்தியில போய் ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். பதிவு, என்ன பதிவுன்னு சொல்றது, என்ன பதிவானது சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். என்ன பதிவு, அனுபவமானது ஒரு என்ன பதிவு உண்டு பண்ணும். அந்த என்ன பதிவு, அந்த சம்ஸ்காரமானது ஞாபகத்துக்கு வரும், நினைவு கூறப்படுறது, ஸ்மிருதினு சொல்றது அது. யா யா ஸ்மிருதிஹி சாசா அனுபவ பூர்விகா அப்படிம்பாங்க. எதெல்லாம் நினைவு கூறுதல்னால உண்டாரதோ, நினைவு கூறப்படுறதோ, அது எல்லாம் அனுபவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படிங்கறதுனால நாம அனுபவிச்ச ஒரு விஷயம் நினைவு கூற முடியறதோ இல்லையோ, அது அனுபவத்தோட சம்ஸ்காரமா அங்க உள்ள இருக்கு, அனுபவத்தோடைய எண்ண பதிவா உள்ள இருக்கு. அந்த எண்ண பதிவை நம்மளால எடுக்க முடியலங்கிறதுனால இல்லங்கிறது இல்ல. திடீர்னு குளிச்சுட்டு இருக்கும் போது ஞாபகம் வரும், யுரேகான்னு கத்தின மாதிரி நமக்கும் ஞாபகம் வரும், ஆஹா அந்த அங்க பார்த்தா அதாவது அப்படின்னுட்டு உடனே ஞாபகம் வரலையானாலும் அந்த மாதிரி எண்ண பதிவு. அப்படி அந்த வேதாந்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது, வேதாந்தம்னா என்ன தெளிவா, வேதம் வேதத்துடைய பாகம், வேதம் வேதாவை அனந்தாக அப்படின்னுட்டு பல வகையான வேத பாகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அந்த வேதத்தினுடைய அந்தத்துல முடிவுல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேதத்துடைய மத்திய பாகத்துல எங்கேயாவது மந்திர பாகத்துல இருக்கலாம், பிராமண பாகத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த வேதாந்தம் அப்படிங்கறது. அந்த வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஜீவ பிரம்மத்தை ஐக்கியம் சொல்றதான, ஐக்கியம் பண்றதான வாக்கியம் எதுவோ அது வேதாந்தம்னு சொல்லப்படுறது. ஜீவனும் பிரம்மமும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற எது வாக்கியம், எந்த வாக்கியமா இருந்தாலும் அது வேதாந்த வாக்கியம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வேதாந்த வாக்கியத்தை, ஜீவனும் பிரம்மமும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அந்த நிலையை உணர்த்துறதா இருக்கிற பாகத்துக்கு பேரு வேதாந்தம்னு சொல்லி. அதுலயும் மகா வாக்கியம் அவாந்தர வாக்கியம் ரெண்டு வாக்கியம் வந்துடும். மகா வாக்கியம்னு சொல்லி சொல்றது நேரடியாக ஜீவனும் பிரம்மனும் வேற இல்லை அப்படின்னு நேரடியாக உணர்த்துறதா இருக்கிற வாக்கியம், நீ அதுவாக இருக்கிறாய் தத்துவமசி, இதெல்லாம் நேரடியா உணர்த்துறது. அவாந்தர வாக்கியம்னு சொல்லி சொல்றது கிளை வாக்கியம், இரண்டாம் பட்சமான வாக்கியங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் ஜீவனை பத்தியாவ் இல்லாட்டி வெறும் ஈஸ்வரனை பத்தியோ சொல்ற வாக்கியம், பரமாத்மா பத்தியோ சொல்ற வாக்கியம், அதுக்கு அவாந்தர வாக்கியம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட இந்த வேதாந்த வாக்கியம்னு சொல்லப்படுற இந்த ஜீவ பிரம்மத்தை ஒற்றுமைய வேறுபடாத நிலைய உணர்த்தக்கூடியதான வாக்கியத்தை அகண்டார்த்த போதக வாக்கியம் மகா வாக்கியம் வாங்க. அந்த மகா வாக்கிய மூலியமா நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த வாக்கியம், இந்த வேத பாகமானது வேதாந்தம்னு சொல்லப்படுறது. அந்த வேதாந்தம் நாம உபனிஷத் பிரமாணம். அந்த வேதாந்தத்துக்கு பிரமாணம், வேதாந்தம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உபனிஷத் பிரமாணம். வேதாந்தம் உபனிஷத் பிரமாணம், உபனிஷத் மூலியமாக அறியப்படக்கூடியது அந்த உபநிஷத்து தான் வேதாந்தம்னு சொல்லப்படுறது. உபநிஷத்துங்கிற பிரமாணத்துக்கு பேரு வேதாந்தம். அப்படி தத் உபகாரிணி சாரீரிக சூத்திரம், அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது சாரீரிக சூத்ராதீனி அப்படின்னுட்டு. அப்போ வேதாந்தம்ங்கிறது என்னது, உபனிஷத் பிரமாணம். உபனிஷத்துன்னு சொல்லப்படுற பிரமாணமா இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்துக்கு பேரு வேதாந்தம். அதுல சொல்லப்பட்டதான உபகாரிணி அப்படின்னா அதுக்கு உதவிகரமா இருக்கிறது சாரீரிக சூத்திரம் முதலிய மற்ற கிரந்தங்கள். வேதாந்தம்னா என்னது, பிரமாண கிரந்தம். எதுக்கு, ஞானத்தை அடையறதுக்கு. இப்ப வேதாந்தம்னா என்ன அப்படின்னா, வேதாந்தம்னா வித்யாவை அடையக்கூடிய ஒரு கிரந்தம். வேதாந்தம்னா வித்யா, அறிவு, ஞானம் அர்த்தம். தெளிவாய் புரிந்ததென்றால் சித்தாந்தம் அப்படின்மா. தெளிவின்றி போனாலே வேதாந்தம். எப்படி இருக்க முடியும் தெளிவில்லாம அறிவு, உனக்கு பக்குவம் இல்லாததுனால தெளிவில்லாம இருக்கு. நீ பக்குவப்படும் போது தெளிவாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, வேதாந்தம் சித்தாந்தமா ஆகிறது. வேதாந்தம் சித்தாந்தம், சித்த அந்தம், சித்த அப்படின்னா முடிவு, அந்தம்னா முடிவு, சித்தனா நிலைபாடு, நிலைபாடான முடிவு. சித்தாந்தம்னா நிலைபட்ட முடிவு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலைபட்ட முடிவை அடையிறது வேதாந்தம். யாருக்கு வேதாந்தமானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு வேதாந்தம் தான் பிரமாணம். யாருக்கு சாக்த கிரந்தமானது சக்தியை சம்பந்தப்பட்டதா விஷயமானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு, அவங்களுக்கு சாக்த சித்தாந்திகள்னு பேரு. யாருக்கு சிவனை சொல்லக்கூடிய, சிவனை பத்தி சொல்லக்கூடிய சைவ கிரந்தங்களானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு சைவ சித்தாந்திகள் அப்படின்னு பேரு. சித்தாந்தம்னு தமிழ்நாட்டுல போய் சொன்னா பொதுவாவே என்ன அர்த்தம் ஆயிடுறது, சைவ சித்தாந்திகளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சித்தாந்தம்னு சொல்லி சொன்னா சித்தாந்தத்தை என்ன சொல்றதுன்னா அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு, சைவ சித்தாந்தத்தை சொல்லிருக்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சித்தாந்தம்னா அப்படி இல்ல, சித்தாந்தம்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், முடிவு, நிலைப்பட்ட முடிவு. நாம எதை ஏத்துக்கிறோமோ இதுதான், இனிமேல இதுக்கு மேல வேற ஒண்ணும் விஷயம் இல்ல, இதுதான் பிரமாணம், இதுக்கு மேல வேற ஒரு பிரமாணமும் இருக்க முடியாது அப்படின்னு எதை ஒரு முழுமையான பிரமாணமா ஏத்துக்கிறோமோ அதுதான் சித்தாந்தம். அப்படிப்பட்ட சித்தாந்தமான இந்த வேதாந்தம், அந்த வேதாந்தத்துக்கு எப்படிப்பட்டது, எது பிரமாணம், உபனிஷத் பிரமாணம், உபனிஷத் தான் பிரமாணம், அதுதான் உபனிஷத் பிரமாணத்தை தான் வேதாந்தம்னு சொல்லி சொல்றோம். அந்த வேதாந்தத்துக்கு உபகாரிணி, உதவிபரமாக இருக்கிறது, உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டா, சாரீரக சூத்ராதீனி. சாரீரக சூத்திரம், சாரீரக சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சாரீரகம் ஷரீரே பவ, சாரீரகம் ஷரீரம் இவ, உடல் உள் இருப்பது, உயிர் உயிர் பொருள், உயிர் அப்படிங்கறதோட உயிர் பொருள். அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்தை சொன்னார், உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர். அப்படி உடலில் உயிர் பொருள் கண்டேன், உடலில் உருபொருள் கண்டேன், உருபொருள் கண்டதால் உடம்பை நின்று ஓம்புகின்றேனே, உடலினில் உருபொருள் கண்டதால் உடம்பை நின்று ஓம்புகின்றேனே அப்படிங்கிறார். உடம்பை நான் பாதுகாக்கிறேன், உடம்பை நான் போற்றுறேன், வணங்குறேன், எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, உருபொருளை கண்டேன் உடலில், உருபொருள் உருபொருள் தான் அந்த ஆத்மா, அந்த ஆத்ம தத்துவம், தத்துவம் அந்த தத்துவத்தை நான் உடல்ல பார்த்தேன். ஆனால்தான் சாஸ்திரத்தின் சொல்றது என்னது, ஷரீரம் கழுவை தர்ம சாதனம் அப்படிங்கிறது. ஷரீரம் நிச்சயமாக தர்மத்திற்கு, தர்மத்தை அடைவதற்கு, மேன்மையை அடைவதற்கு, நன்மையை அடைவதற்கு சாதனம், ஒரு ஒரு பாதை, ஒரு வழி, அந்த கருவியா இருக்கு. அப்படிப்பட்ட கருவியான சரீரத்தை உபேட்சா புத்தினால நாம வந்து இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு தூஷணம் பண்ணக்கூடாது, அதை வந்து அழிக்க கூடாது, அதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே அதுக்கு அதுக்குன்னு சரீரத்துக்கு போட்டு ஆயுள் மசாஜும் அதுவும் இதுவும் ஸ்பெஷலா எதுவும் கொடுத்துருக்கா, இந்த குளிருக்கு பண்ணலாம் தப்பு இல்லை, ஸ்பெஷலா நான் சொல்றேன், அந்த மாதிரியான விசேஷமானது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போற்றி பாதுகாக்கிறதுங்கிறது உடம்புடைய உடம்புல இருக்கக்கூடிய பற்ற இன்னும் அதிகமா வளர்க்கறதே தவிர உடம்பு பற்ற போக்குறது இல்லை. இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிற உடம்பு நான் அப்படிங்கறதான் அத்தியாசம், ஏற்றி பார்த்த இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கறதுதான், உடம்பு மாத்திரம் இல்லை எல்லாமே நான் தான், என்னை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதான் ஞானம். இந்த ஞானத்துக்கு இந்த உடம்பே ஒரு பெரிய தடையா நிற்கும். அதனாலதான் பெரியவங்க என்ன பண்றாங்க, ஞானத்துல தடையா, ஞானமானது முழுமையை அடைஞ்சாலும் கூட இந்த ஒரு சரீரம் ஒரு பிரிவா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த சரீரத்தை விடுறதுக்காக அவங்க பல பிரயத்தனம் பண்றாங்க. கங்கையில சரீரத்தை விடுறாங்க, நதியில சரீரத்தை விடுற பெரியவங்க இருக்காங்க, இல்ல ராவணன் மாதிரி ஆளுங்க இப்ப ஈஸ்வரன்ட்டி கேக்குறாங்க, என்னால இந்த பிரிவாற்றாமின்னு சொல்லுவான், என்னால இந்த பிரிவை தாங்க முடியாது, பிரிவை தாங்க முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் வழி பண்ணிடுங்க, என்ன நீங்களே கொண்டுடுங்க அப்படிங்கிறான். ஈஸ்வரன் சொல்றாரு, என்னாலும் கூட அது முடியாது, நீ அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க, இந்த சாமகானம் எல்லாம் பாடி என்ன போற்றி பாடி அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்ட, இந்த புண்ணியமான கர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி எனக்கும் கூட இல்ல, எப்படி பாவமான கர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி இல்லையோ, புண்ணியமான சக்தியை அழிக்கக்கூடிய கர்ம தகுதி ஈஸ்வரனுக்கு இல்ல அப்படிங்கும்போது பாவமான கர்மத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்காது அப்படின்னு ஆயிடுறது. பாவமானதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவரை பூஜை பண்ணணும், திருப்பி அங்க வர்றது, அதுக்கு வர நான் திருப்பி. இப்போ ஈஸ்வரன்ட்ட கேட்கும் போது ஈஸ்வரன் சொல்றாரு, அதுக்கு நீ உதவிபுரமா இருக்கலாம், என்னது புண்ணியத்தை அழிக்க முடியாது என்னால, அப்ப என்ன பண்ண முடியும், பாவத்தினால புண்ணியமானது அழியும், புண்ணியமானது பாவத்தை எப்படி அழிக்குமோ அதே மாதிரி புண்ணியமானது பாவத்தினால அழியும், அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அடுத்த சிருஷ்டி, அடுத்த நீ இந்த பகவானுடைய அவதாரம் அடுத்தது வர்றதுக்கு தயாரா இருக்கு, அந்த பகவத் அவதாரத்துக்கு உதவிபரமாகவும் இரு, அதே சமயத்துல பாவம் செய்யற மாதிரி செஞ்சு உன்னுடைய சரீரத்தையும் போக்கிக்கலாம் அப்படின்னுட்டு பகவான் கொடுக்கிற யுக்தியினால உதவிபரமாத்தான் அந்த சிருஷ்டிக்கு, அந்த அவதாரத்துக்கு உதவிபரமாத்தான் அவர் என்ன பண்றாரு, ராவணன் மனைவியை கடத்தி வர்றார். அது பெரிய பெரும் பாதகம், மகாபாதகத்துல வர்ற பாதகமா வருது, ஒரு பெரிய பாவம் அது. அந்த மாதிரி பாவத்தை பண்ணி அதுக்கு மேலேயும் 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 பல தவறுகளை செய்யறதுனால அந்த புண்ணியமானது க்ஷீணமாறதுனால ஈஸ்வரன் கையாலேயே அழிப்படக்கூடிய ஒரு நிலையானது, பக்குவமானது அவருக்கு உண்டாகுது. எதிர்ப்புனால இல்ல, வெறுப்புனால இல்ல, ஒவ்வொரு ஒரு பாத்திரத்தையும் பாத்தீங்கன்னா, கம்சனா இருக்கட்டும், ஹிரண்யகசிபா இருக்கட்டும், எல்லாம் வெறுப்புனாலத்தான் எதிர்த்தாங்க ஈஸ்வரனை, ஆனா இங்க வெறுப்புனால எதிர்க்கவே இல்லை, அந்த மாதிரியான நிலை. இப்படி சரி, அதனால புண்ணியத்தை புண்ணியமானது அழிஞ்சு போச்சு, புண்ணியத்தை அழிச்சதுனால அவருக்கு ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரனால புண்ணியத்தையும் அழிக்க முடியாது, பாவத்தையும் அழிக்க முடியாதுன்னு ஈஸ்வரனால இப்ப என்ன பண்ண முடியும், ஈஸ்வரன் யாரு, ஈஸ்வரன்ங்கிறது புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் ஏத்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவர், பலனை கொடுக்கக்கூடியவர், பலனை கொடுக்கும் போது இவன் நல்லவன், இவன் எனக்கு பிடிச்சவன், என்ன சாமி என்ன கும்பிடுறான் சாமின்னு, அதனால இவனுக்கு நான் நிறைய பலன் கொடுக்கறேன், இதே கர்மம் தான் அவனும் செஞ்சான், இதே கர்மத்தான் இவன் செஞ்சான், ஆனா இவனுக்கு நான் நிறைய பலன் கொடுக்கறேன், அவனுக்கு நான் பலன் கம்மியா கொடுக்கறேன், இல்ல அதுக்கு சொல்லிருக்கிற பலன் கொடுக்கறேன் அப்படின்னு இந்த மாதிரி எந்த மாதிரியான கணக்க போட்டாலும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தடங்குக்காரன் ஆயிடுவான் தரக்கன் ஆயிடுவான். ஏன்னா வைஷம்யின் நைர்கிருண்ய தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷம் ஈஸ்வரன் மேல வந்துடுறது. வேறுபாடு பாக்குறான் ஒரு மேல ஒருத்தன் மேல நைர்கிருண்யம்னு சொல்லி சொன்னா ஒரு மேல ஒருத்தன் மேல வெறுப்பு காட்டுறான். அப்படி வேறுபாடு பாக்குறவனும் வெறுப்பு காட்டுறவனும் ஈஸ்வரனா இருக்க முடியாது. ஈஸ்வரன் கிட்ட அந்த தோஷம் வந்துடும். அதனால என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரை வேண்டவங்களுக்கு அவங்களுடைய பக்குவம் அவங்களுடைய பிராரத்துக்கு அவங்க ஒரு புண்ணியத்தையும் ஒரு கூட்டமான பாவத்தையும் எடுத்துன்னு தான் வந்திருக்காங்க. அந்த புண்ணிய பாவத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அவனால. நமக்கு புண்ணியமானது கூட்டமா வந்து சேர்ந்ததுன்னா நல்ல பலன்களை வந்து சேரும். அந்த நல்ல பலன்கள் சித்தசுத்தியாகவும் சித்தசுத்தியினால ஈஸ்வர சாட்சாத்காரமும் ஞானமும் அடையிறதுக்கு கருவியா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த மாதிரியான ரீக்ரூப்பிங் சொல்லக்கூடிய ஒரு அடைவை கொடுக்க முடியுமே தவிர ஈஸ்வரனால பலனை அதை மாத்தி கொடுக்க முடியாது. தலையெழுத்த மாத்துறது அப்படிங்கிறது பகவானால கூட முடியாது. பகவான் நம்மளுடைய தலையெழுத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய இந்த நற்கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கர்மங்களை கூட்டி அந்த கர்மங்களுடைய கூட்டை வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு தகுதியுடையவர். அந்த மாதிரியாக பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய கர்மத்தினால நமக்கு அடுத்த பிறவியை நாம தான் தீர்மானம் பண்றோம். நல்ல கர்மங்கள் அதிகமா பண்ணும்போது நல்ல கர்மங்களுடைய பலனான நல்ல பிறவி அடையணும் நல்ல பிறவி அடையணும்னு சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரியான கூட்டத்தை அவரு ஒருங்கு பண்ணணும். அந்த ஒழுங்கு பண்ணி அந்த ஒருங்கு பண்ணி அதை நமக்கு பலனா கொடுக்கிறார். அப்படி அவருடைய முடியும். அதனால அவருடைய அஸ்தித்வம் தேவையல்லது தேவையல்லாதது அப்படின்ற ஆகிறது இல்லை. அப்படிப்பட்ட தத் உபகாரிணி சாரீரக சூத்ராதீனி அப்படி அதுக்கு உதவிகரமா இருக்கிறது சாரீரக சூத்ராணி. சாரீரக சூத்ராணி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா ஷரீரே பவ இதி ஷரீரம் ஏவ சாரீரகம் தத்ர பவ இதி சாரீரகம் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை எடுத்துட்டுலாம். ஷரீர ஏவ சாரீரகம் அப்படின்னுட்டு எப்படி எடுத்தனாலும் சரி ஷரீரே பவ இதி சாரீரகம் ஷரீரத்துல இருக்கிறது அப்படிங்கறது சாரீரகம். ஷரீரத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது உருபொருள். சரீரத்துல மாத்திரம்தான் இருக்கா அப்ப உடல்ல மாத்திரம்தான் இருக்கா அப்படின்னா முதல்ல இங்கத்தான் பார்க்க முடியும். விசாரம் பண்றது முதல்ல என்னலதான் நான் தொடங்க முடியும். அப்போ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நடு மையம் இருக்கணும். அந்த மையமா நான் என்னத்தான் வச்சுக்க முடியும். அந்த எண்ணுல ஏதாவது ஒரு இடத்த நான் குறிக்கணும் அப்படிங்கறதான் நீ தியானம் பண்ணும் போது நெத்தி புருவத்துல தியானம் பண்ணு, நீ தியானம் வரும்போது மூக்கு நுனியில தியானம் பண்ணு, நீ தியானம் பண்ணும் போது கழுத்து அந்த தொண்டை குழியில தியானம் பண்ணு, ஹிருதயத்து தியானம் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்தையும் கொடுக்குறாங்க. இந்த இடத்தெல்லாம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தியானத்துக்கான ஒரு மையமே தவிர ஒரு கேந்திரமே தவிர ஒரு முக ஒருமுகப்படுத்துறதுக்கு மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு நிலையே தவிர இடமே தவிர அதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லவே. உங்களுக்கு மூக்கு நுனியில தியானம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா அப்படியே ஒன்றரை கண்ணை வச்சு மூக்கு நுனியே பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி கஷ்டப்படுத்துட்டு இருக்க வேண்டாம். தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா காதனுடைய மடல்ல தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு மனசை எங்க நிறுத்த முடியுமோ அந்த இடத்துல தியானம் பண்றதுக்கு தான் தியானம்னு சொல்றது. சிந்தாயாம் எங்க நீ மனச அந்த நிறுத்த முடியுமோ அந்த சிந்தனை பண்ண முடியுமோ ஒருமுகப்படுத்த முடியுமோ அந்த இடம் தான் தியானத்துக்கான கேந்திரம். இதுதான் அதுல சொல்லியிருக்கு அதுல இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து இது மாதிரியானது. பொதுவா எல்லாருக்குமே இது உகந்த இடமா இருக்கு இந்த புருவ மத்தியில இருக்கிறது அப்படிங்கறது பகவத்கீதையில சொல்லியிருக்கு அப்படின்னா புருவ மத்தியில பொதுவாக எல்லாருக்கும் தியானம் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனால புருவ மத்தி. ஏன்னா பாக்குறது எப்பவுமே கண்ணு மூலியமாவே பார்த்து பார்த்து பழகி போயிட்டான். கண்ணை தியானம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா முடியாது. கண்ணுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அதனாலதான் புருவ மத்தி அப்படின்னு சொல்லி சொல்றது. பார்த்து பார்த்து பழகினதுனால புருவ மத்தின்னு சொன்னதே தவிர புருவ மத்தியில மாத்திரம் தான் தியானம் பண்ணணுங்கிறது இல்ல. அப்போ சரீரத்துல மாத்திரம்தான் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சரீரத்துல மாத்திரம் ஆத்மா இல்ல. சரீரத்தில் உள்ளிலும் இருக்கிறது சரீரத்தில் வெளியும் இருக்கிறது. உட்புறம் அப்படி உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு இல்லாத எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறதா இருக்கிறது அந்த ஆத்மா. அதுக்கு மையமா நான் முதல்ல சரீரத்தை வச்சுண்டு அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதா பாக்குறேன். நான் முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம், இங்க இருக்கிற இடத்துல பார்ப்போம், மத்த இடத்துல மத்த அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சாரீரக சூத்ராதீனி தது உபகாரிணி. அந்த வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷத் பிரமாணத்துக்கு சாரீரகம் சூத்திரம் முதலிய கிரந்தங்கள் சாரீரக சூத்திரம் முதலிய கிரந்தங்கள் வேதாந்த சூத்திரம் வேதாந்த சூத்திரம் சொல்லி சொன்னா பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம் முதலிய கிரந்தங்கள் பிரம்மசூத்திரத்தை தவிர இத்தியாதி ஆதினின்னு சொல்லியிருக்கு முதலியவைன்னு சொல்லியிருக்கு. முதலியவைன்னு சொல்லி சொன்னா உங்களோட பகவத்கீதை இந்த கீதை அந்த கீதை அப்படின்னு பல கீதைகள் இருக்கேன். இந்த சிவகீதை விஷ்ணு கீதை கிருஷ்ணகீதை இல்லாட்டி அதான் பகவத்கீதையில கிருஷ்ணகீதை வந்துடுது கணேச கீதை திரிபு கீதை இன்னும் பல கீதையில எல்லாமே வந்துடும் இத்தியாதினி அப்படிங்கிறது. இது இந்த அந்த அது மாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வேதாந்த சாரமும் அதுக்குள்ள வந்தாச்சு. அதனால அஸ்ய வேதாந்த பிரகணத்துவாது ததியி ஏவ அனுபந்தைஹி தத்வத்தா சித்தேஹே நதே பிரதக் ஆலோசனியா. அப்போ சாஸ்திரத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி அனுபந்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னேன். அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்தை தொடங்கறதுக்கான அந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யறதுக்கான ஆதாரங்கள் நாலு தூண் எப்படி சதுஷ்டயம் அப்படின்னு எதுக்கு வைக்கிறாங்கன்னா நாலு தூண் எப்படி ஒரு 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 மேல் கூரைக்கு ஆதாரமோ அந்த மாதிரி ஒரு கிரந்தத்துக்கு ஆதாரமான நாலு தூண்கள் இருக்கு. அந்த கிரந்தத்துக்கு ஆதாரமான அந்த நாலு தூண் என்னதுன்னு நீ சொல்லாம இங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு அப்படி வேண்டாம்ப்பா அர்த்தம் என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாஸ்திரம் என்னது அஸ்ய வேதாந்த பிரகரணத்துவா இதுவும் வேதாந்தத்தினுடைய ஒரு பிரகரண கிரந்தம் பிரகரண கிரந்தம் பிரகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஒரு பாகத்தை வேதாந்தத்தினோட பல நிலைகள் இருக்கும் பொழுது அந்த வேதாந்தத்தினுடைய பல நிலைகள்ல ஒரு பாகத்தை எடுத்து அந்த ஒருமுகப்பட்டதான விசாரத்தை பண்றதுக்கு பேர் பிரகரணம். ஒரு பாகத்தை எடுத்து அதை ஒருமுகப்பட்டதாக விசாரம் பண்றதுக்கு பேரு பிரகரணம். அஸ்ய வேதாந்த பிரகரணத்துவா அஸ்ய கிரந்தசிய இந்த வேதாந்த சாரம் அஸ்ய வேதாந்த சாரஸ்ய அஸ்ய கிரந்தசிய அஸ்ய வேதாந்த சார கிரந்தசிய பிரகரணத்துவா வேதாந்த பிரகரணத்துவா வேதாந்த பிரகரணம் என்பதா இந்த வேதாந்த சாரமான கிரந்தமானது. அதுல என்ன விஷயம் அப்போ எதுக்கு அதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அனுபந்ததியி ஏவ அனுபந்தைஹி ததியகி ஏவ அனுபந்தகி வேதாந்த சாஸ்திரத்தை என்ன மாதிரியான அனுபந்தத்தை சொல்லியிருக்கோ அதே அனுபந்தம் தான் இங்க சொல்லப்படுறது அங்கே அங்க அனுபந்தம் தான் இங்க ஏத்துக்கப்படுறது அப்படிங்கறதுனால தத்வத்தா சித்தே அப்படிப்பட்டதான நிலையானது இங்கேயும் உண்டாகிறது அப்படிங்கறதுனால ஏன்னா அப்படிப்பட்ட அதை அடையறதுக்கு என்னதானது என்ன அனுபந்தம் அந்த சாஸ்திரத்தினுடைய அடைவுக்கு அந்த சாஸ்திரத்துடைய பிரவர்த்திக்கான அனுபந்தமானது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க என்ன சொல்லியிருக்கோ அதே தான். அதனால அதனாலேயே இங்க பிரவர்த்தியான ஒருத்தருக்கு உண்டாக முடியும் அப்படிங்கறதுனால நதே பிரசக் ஆலோசனையாக அதை தனியா விசாரம் பண்றது அப்படிங்கிற ஆலோசனை பண்றது அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிரசக் அப்படின்னா வேறு தனியாக ஆலோசனையாக ஆலோசனம் அப்படின்னு சொல்லி சொன்னா விசாரம் சிந்தித்தல் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியா இங்க விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அனுபந்த சதுஷ்டயம் என்னது இந்த சாஸ்திரத்துக்கு அப்படிங்கறது அதனால இங்க அதை பத்தி பேசல. சரி அங்கதான் என்ன சொல்லிருக்க அதை சொல்லுங்களேன் இங்க ஏத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன பொதுவா அப்படித்தானே சொல்லுவாங்க அங்க அந்த ஊர்ல நடக்கிற மாதிரி தான் இந்த ஊர்லயும் அந்த ஊர்ல எப்படி நடக்கும் இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி அங்க அந்யோன்ய ஆசிர தோஷம் இங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு அர்த்தம் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு சொல்லு காரணமா கொடுக்குறான். அந்த சொல்லுக்கு அர்த்தமா எனக்கு தெரியாது. சைனா பாஷையிலயோ இல்ல பிரெஞ்சு பாஷையிலயோ ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்டா அப்படின்னு கேட்டா அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் ஜிகு ஜிகு அப்படிமா புகு புகு அப்படிமா மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பான். எனக்கு முதல் வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல அடுத்த அடுத்த வார்த்தைக்கு நான் என்ன அர்த்தத்தை சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி சொல்லாம அதுதான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இது என்னது அது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு தத்ர அனுபந்த அந்த இடத்துல அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாஸ்திரத்துல அந்த சாஸ்திரத்துல சொல்லினா இதோ இந்த சாஸ்திரத்திலையும் அனுபந்தம்னு சொல்லப்பட்டது. இங்கே அனுபந்தம் இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அனுபந்தம்ங்கிறது என்னது அனுபந்தம் நாம அனுபந்தம் அப்படின்னா அனுபந்தம் என்பது நாம அப்படின்னா என்பது அப்படின்னு அர்த்தம். அனுபந்தம் என்பது அனுபந்தம் அப்படின்னா என்னதுங்க அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி அதிகாரி விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் இந்த நாளும் தான் அனுபந்தம்னு சொல்லப்படுறது. அதிகாரி விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் அதிகாரினா என்ன விஷயம்னா என்ன சம்பந்தம்னா என்ன பிரயோஜனம்னா என்ன அப்படின்னா அங்க ஒரு ஒரு விஷயமும் ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு விஷயமானது இந்த சம்பந்தம் அதிகாரி இந்த சம்பந்தம் இந்த விஷயம் எல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அதிகாரி அப்படிங்கிறவர் தகுதி உடையவர் இவன் இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் விசாரம். அதிகாரி தகுதி உடையவன் இவனுக்கு தகுதியே இல்ல எனக்கு தகுதியா இல்லாத விஷயத்த நாமே படிப்பனா படிக்க மாட்டேன் விட்டுடுவேன். விஷயம் எனக்கு தகுதி இருக்கு ஆனா இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை. விஷயம்னா சப்ஜெக்ட் மேட்டர் சாஸ்திரத்தினுடைய விஷயம் எதை பத்தி விசாரம் பண்றதோ எனக்கு தகுதி இருக்கு ஆனா எனக்கு தேவையில்லையா அப்போ என் மேல திணிக்க முடியாது எனக்கு அதுல விருப்பம் இருக்காது. அதனால விஷயம் ரெண்டாவது சம்பந்தம் அந்த விஷயமும் நல்லா இருக்கு எனக்கு தகுதியும் இருக்கு ஆனா இதுல ஒரு சம்பந்தமும் எனக்கு உண்டாகலையே அப்படின்னு சொல்லி சொன்னா சம்பந்தம்னா அந்த சாஸ்திரத்தினால உண்டாகக்கூடிய பலனுக்கும் சாஸ்திரத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் எனக்கும் எனக்கும் பலனுக்கும் இப்படின்னு பல வகையான சம்பந்தத்தை நம்ம கற்பனை பண்ணலாம். சம்பந்தம்னு சொல்லி சொன்னா ரெண்டு விஷயத்தோட கூட்டு சேர்க்கை. இந்த சேர்க்கையானது பல நிலையில இருக்கலாம். எனக்கும் இந்த கிரந்தத்துக்கும் சம்பந்தம். இந்த கிரந்தத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயமான வேதாந்தத்துக்கும் அந்த வேதாந்தத்துக்கும் பிரம்மத்துக்கும் அந்த பிரம்மத்துக்கும் எனக்கும் எனக்கும் வேதாந்தத்துக்கும் எனக்கும் புத்தகத்துக்கும் இப்படி பல வகையில சம்பந்தம் வந்துடும். அது அதுல ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சம்பந்தம், புத்தகத்துக்கும் பிரம்மத்துக்கும், புத்தகத்துக்கும் எனக்கும், எனக்கும் பிரம்மத்துக்கும், எனக்கும் புத்தகத்துக்கும், பிரம்மத்துக்கும் எனக்கும், பிரம்மத்துக்கும் புத்தகத்துக்கும், மூணு மூணு ஒரு ஒரு அடியலும் நீங்க மாத்தி மாத்தி பாத்துக்கலாம். இப்படிப்பட்ட சம்பந்தமானது எனக்கும் அந்த சாஸ்திரத்துக்கும் இருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும் பிரவர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா பிரயோஜனமானது திஷ்யம் வந்தோபி பிரவர்த்தே, பிரயோஜனமானது சொல்லணும் நீங்க. அடுத்தது பிரயோஜனானி, பிரயோஜனமானது இந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட இந்த விஷயத்த நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்பந்தம் இருக்கிற அதிகாரியான நான் இந்த விஷயத்த படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பலன் உண்டாகும்? பிரயோஜனம்னா பலன், பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே அப்படிங்கிறது சாஸ்திரம். பிரயோஜனமானது எதிர்நோக்காம எதிர்பார்க்காமல் மந்த புத்தி உள்ளவனும் கூட முட்டாளும் கூட ஒரு விஷயத்துல ஈடுபடுறது இல்ல. அப்படிங்கறதுனால புத்திசாலியா இருக்கிற நாம ஏன்னா வேதாந்த சாஸ்திரத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிமா இங்கிலீஷ்ல, ஒரு சந்தேகத்தை அடிப்படையில நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.